நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி. வழங்குவோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
முதல் நிகழ்ச்சியாக இன்று இடம்பெறுவது தமிழகத்தில் சிறுதானியங்கள் உற்பத்தி பெருக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கருத்துக்கள் அடங்கிய உரையாடல். உரையாடலில் பங்கேற்பவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். ரவிகேசவன் அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் சிறுதானியங்கள் உற்பத்தி பெருக்கம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர். ரவிகேசவன் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சார், நம்ம பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்கள் துறை எப்பதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அதனோட செயல்பாடுகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
சிறுதானியங்கள் துறை பார்த்தீங்கன்னா 1923 ஆரம்பித்தது. முதல் முதல்ல ஆரம்பித்தப்போ சோளம் தான் அதிகமாக பயிர், அதுக்காக தான் ஆரம்பித்தாங்க ஆராய்ச்சி மேற்கொண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சிறுதானியங்கள் துறையில் கிட்டத்தட்ட 9 பயிர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் மக்காச்சோளம், சோளம், கம்பு, இந்த 3 பயிர்கள் மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களே குறுதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள், மிக குறுகிய காலத்தில் வரக்கூடிய குறுதானியங்கள் சொல்லுவோம், அதாவது ராகி, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, இந்த 6 பயிர்களும் நாங்கள் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆராய்ச்சிகள் எப்படின்னா மானாவரி மற்றும் இரவைக்கு உகந்த ரகங்களை வந்து வெளியிடுவது தான் மிக முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் உளவியல் தொழில்நுட்பங்கள், இந்த பயிர்களை பயிரிடுவதற்கான இடைவெளி எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு உரங்களை இட வேண்டும், எப்போ என்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு உளவியல் துறை வல்லுநர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய் மேலாண்மைக்காக பூச்சியியல் வல்லுநர்கள் மற்றும் நோயியல் வல்லுநர்களும் இந்த துறையில் பணியாற்றிட்டு வந்தார்.
ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நம்ம கிராமங்களில் சரி இதுதான் வந்து பிரதான உணவாக இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட் ஆகிருச்சு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களுக்கு ஒரு மதிப்பு அதிகமாகிருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, அதனால சிறுதானியங்கள் பயிரிடலாமா அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டுருக்குது. சரி, இது தவிர வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா சார்? தண்ணீர் தவிர சிறுதானியங்கள் பயிரிடுறதுக்கான விளைச்சல் நிலங்கள், விளை நிலங்கள் வந்து கம்மியாயிருச்சு இல்லைங்களா, அது எதனாலன்னு சொல்லுங்களேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து விளை நிலங்கள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாமே அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா விளை நிலங்களும் வந்து இப்போ கட்டடங்களாக மாறிட்டு வருது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சுன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு வரக்கூடிய மழை அளவு குறைஞ்சிருச்சு. மழை அளவு குறைந்தது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலமும் குறைந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய பயிர்கள்னா நம்ம சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் மானாவரிக்கு மிகவும் ஏற்ற பயிர்கள். இப்போ மற்ற இப்போ நெல் மற்றும் மற்ற பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200-1500 மில்லிமீட்டர் வரைக்கும் நீர் தேவைப்படும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்களுக்கு 300-400 மில்லிமீட்டர் மழை அளவோ அல்லது நீர் அளவோ இருந்தாலே போதுமானது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கூட இந்த தட்பவெப்பநிலை மாறுதலுக்கு ஏற்ற பயிர்கள் இவை. அது மட்டும் இல்லை, இப்போ மற்ற பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவைப்படும். இப்போ உரங்கள்னு பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களுக்கு தேவைப்படுவதில் 1/5 அளவு இருந்தாலே போதுமானது, நல்ல அளவில் வரக்கூடியது. அடுத்து 3வது காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விதமான மண்ணிலையும் மிக குறைந்த வளமான மண்ணிலையும் வரக்கூடிய பயிர்கள் இவை. இப்போ பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே ஒன்றுமே வராத இடங்களில் இந்த பயிரை வந்து தூவி விட்டு வரக்கூடிய மழையில் என்ன வருதோ அந்த தானியத்தை வீட்டில் வச்சு அதை வந்து சமைத்து உணவாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்த பயிர்களுக்கு வந்து மகசூல் அதிகம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் மிக அதிக அளவில் ஆகிட்டாங்க. நம்ம உலகளவிலும் சரி, இப்போ இந்தியா தான் சர்க்கரை நோய்க்கு தாயகம் அப்படின்ற அளவில் வந்துருச்சு. அந்த சிறுதானியங்கள் வந்து சர்க்கரை நோய்க்கு உள்ளவர்களுக்கு ஒரு அரிய மருந்து. இப்போ நெல் அரிசி ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அரிசி உணவை சாப்பிடும்போது உடனடியாக நமக்கு ஜீரணமாகி அதில் உள்ள சுகர் வந்து இமீடியட்டாக நம்ம ரத்தத்தில் போய் கலக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை வந்து அதிகமாக ரத்தத்தில் வந்து பூஸ்டப் ஆயிடுது. இதுவே இந்த சிறுதானியங்களில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மிக மெதுவாக தான் உங்களுக்கு ஜீரணமாகும். அப்படி இருக்கும்போது மிக குறைந்த அளவு தான் சர்க்கரை சத்து வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கும். அதனால் வந்து உங்கள் ரத்தத்தில் உள்ள சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருந்துகிட்ருக்கும். அதுக்காக தான் சாப்பிட்றாங்க. உங்களுக்குலாம் தெரியும், ஒரு அந்த காலத்துலலாம் வந்து கழனிக்கு போகிறவங்கலாம் கடல் ராகி கூழ் கம்பங்கூழ் தான் குடிச்சிட்டு போவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, அவங்களுக்குலாம் 3 மணி 4 மணி வரைக்கும் பசி எடுக்காது. ஏன்னா எளிதில் ஜீரணமாகாது, ரொம்ப மெதுவாக தான் ஜீரணமாகும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இது வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே வந்து நம்ம நாகரிகம் வளரும்போது அதற்கேற்ப மாற்றிக்கணும். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளிக்கு தான் நெல் சோறு. ஆனால் இன்னைக்கு வந்து பொங்கல் தீபாவளி கூட நம்ம இந்த சிறுதானியங்கள் உணவாக உட்கொண்டது இல்லை. ஆனால் அந்த நிலை வந்து இப்போ மாறிட்டு வருது அப்படின்னு தான் நான்
சொல்லணும். கல்யாண வீடுகளில் பார்த்தா கூட கம்பு தயிர் சாதம் வைக்கிறாங்க, சாமை அல்லது வரகுல வந்து சாம்பார் சாதம் பண்ணுறாங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரி, திரும்ப வந்து அதனோட சத்துக்களை நம்ம கருத்துல கொண்டு அதை வந்து பயிரிடுறது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த சிறுதானியங்கள் வந்து எந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயிரிடப்படுகிறது?
இப்போ சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும் பயிரிடப்படுறதில்லை. இப்போ குறிப்பாக சொன்னீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்கள் தான் சிறுதானியங்கள் அதிக அளவில் பயிரிடக்கூடிய மாவட்டங்கள். இப்போ கேழ்வரகு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கேழ்வரகு வந்து பயிரிடும் தமிழ்நாட்டில் உள்ள பரப்பளவில் 50-60% நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தான் இருக்குது. அதுவும் எப்படின்னா அவங்க மானாவாரி மட்டும் இல்லை, இரவையிலையும் அவங்க பயிரிடுறாங்க. இதுவே சாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான ஜவ்வாது மலை திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த ஜவ்வாது மலையில் மேல்நெல்லி மருத்தூர், ஜமுனா மருத்தூர் போன்ற ஊர்களில் கிட்டத்தட்ட 4000 ஹெக்டேர் சாமை மாத்திரம்தான் பயிரிடுவாங்க. இப்போ ஜூன் ஜூலை மாதத்தில் நீங்கள் போனீங்கனாலே சாமை பயிரை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குதிரைவாளி பயிர் வந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் மாத்திரம்தான் பயிரிடுறாங்க. திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் தான் பயிரிடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்தந்த மாவட்டங்களில் ஏன் பயிரிடுறாங்க, இந்த மாவட்டங்கள் பெரும்பாலும் யாருன்னா இந்த நம்ம மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக அதை வந்து பயிரிடுறாங்க. சேலம் நாமக்கல் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை, கல்ராயன் மலை, திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை, இந்த மலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தானியத்தை வந்து பயிரிட்டு அதை அறுத்து சேமித்து இதை தான் அவங்க உணவாகவே எடுத்துக்கிறாங்க. அரிசி சோறை விட இந்த உணவை அதிகமாக கொள்றதுனால அவங்க அதிகமாக பயிரிடுறாங்க. மற்ற மாவட்டங்களில் இருக்குது, ஆனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அதிக அளவில் இது வந்து இல்லை. இப்போ வரகு எடுத்துட்டிங்கன்னா வெள்ளூர், கடலூர் இந்த 2 மாவட்டங்கள் தான் குறிப்பாக பயிரிட உகந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பயிரிடலாம், ஆனால் அந்த மாவட்டங்களில் தொன்று தொட்டு பயிரிடுறதுனால அந்த விவசாயிகள் அதை விடாமல் அதை வந்து பயிரிட்டு வராங்க.
இப்போ தமிழ் இலக்கியங்கள்லாம் அதை படிச்சிருக்கிறோம், திணைப்பணம் காத்தவள் அப்படின்ட்டு வள்ளி வந்து சொல்லுவாங்க. குகன் கூட ஸ்ரீராமரை போய் பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனார், தேனு அப்புறம் கம்பு திணை எல்லாம் எடுத்துகிட்டு போனார் அப்படின்ட்டு இலக்கியங்களில் படிச்சிருக்கோம், மறந்து போயிருச்சு. இப்போ திரும்ப அதுக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சில மாவட்டங்கள் சொன்னீங்க, இது தவிர நம்ம தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா அது சோழ நாடு, சோறுடைத்துன்னெலாம் படிச்சிருக்கிறோம். இப்போ அது மாதிரி இடங்கள்லையும் வந்து இதை பயிரிடலாமா? எப்படி இல்லை, குறிப்பிட்ட அந்த மாவட்டங்கள் தானா சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாவட்டங்களையும் பயிரிட உகந்தது தான் அது. ஆனால் என்னென்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படின்னா 3 போகம் நெல்லை தான் பயிரிடுறாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து மழை அளவு குறைந்ததுனால அங்கேயும் இந்த மாவட்டங்களையும் இது கண்டிப்பாக பயிரிடலாம், எல்லா இடத்துலையும் பயிரிட உகந்தது தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஆராய்ச்சி வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் கேவிகே மூலமாக இதை வந்து சாம்பிள் மாதிரி கொடுத்து அங்கெல்லாம் பயிரிட சொல்லி எந்த பயிர் நல்லா வருதோ அதை வந்து அங்கே பாப்புலரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இது பயிரிட உகந்த மாவட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லா வித மண்ணிலையும் வளம் குறைந்த மண்ணிலும் குறைந்த அளவு நீரில் குறைந்த ஊட்டச்சத்துக்கள்னு வரக்கூடிய அவை தான் இந்த சிறுதானியங்கள். அதனால வந்து எல்லா மாவட்டங்களையும் எல்லா இடங்களையும் பயிரிட உகந்தது தான்.
இந்த சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்னென்ன முயற்சியில் ஈடுபட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 1980களில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஹெக்டேர் இருந்தது தமிழ்நாட்டில் பரப்பளவு. 2011-12 பார்த்தீங்கன்னா அதுவே 6.5 லட்சம் ஹெக்டேர் தான் இருக்குது. 12-13 வந்து சிறிதளவு உயர்ந்து 7.7 லேக்ஸ், அதாவது 7.7 லட்சம் ஹெக்டராக இருந்தது. இப்போ அடுத்து 2013-14 மறுபடியும் கொஞ்சம் உயர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.6 லட்சம் ஹெக்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த உயர்வு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா மக்காச்சோளத்தோட பரப்பளவு ரொம்ப அதிகமாயிருச்சு. மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 லட்சம் ஹெக்டர் தான் இருந்தது, அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி இன்னைக்கு 4.2 லட்சம் ஹெக்டர் நல்ல பரப்பளவு இருக்குது. அதே போல் ராகியோட பரப்பளவு 2011-12 80,000 தான் இருந்தது, இன்னைக்கு 1.2 லேக் ஹெக்டர்ஸ் 1.2 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு பயிரிடுறாங்க. அதே மாதிரி சாமையும் பரப்பளவு அதிகரிச்சிருச்சு. இதெல்லாம் அதிகரிச்சாலும் மற்ற சிறுதானியங்களின் பரப்பளவு இன்னும் கவலைக்கிடமாக தான் இருக்குது, குறைந்து தான் இருக்கிறது. இப்போ அதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறோம்னா, இப்போ சிறுதானியங்கள் பயிரக்கூடிய விவசாயிகள் பயிரிடக்கூடிய மாவட்டங்களில் வந்து அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் பயிர் பண்ணாமல் இருக்காங்க, முன்னாடி பயிர் செஞ்சாங்க இப்போ விட்டுருக்காங்களோ அந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து முன்னிலை செயல் விளக்கத்திடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவோம், அவங்களுக்கு விதைகள் மற்றும் இடுபொருட்களை இலவசமாக கொடுத்து அவங்கள பயிர் பண்ண சொல்கிறோம். அந்த பயிர் பண்ணக்கூடிய நேரத்தில் நல்ல பூ வரக்கூடிய சமயத்தில் அங்கே பக்கத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு முகாமாரி நடத்தி இதை நீங்கள் பயிரிடலாம், இதன் மூலம் அவர் எவ்வளோ வருமானம் பெற்றார் அப்படின்னு அவரையே பேச சொல்லி அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசுந்தர் பகுதியில் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி திணை வரகுலாம் போட்டுட்டு வந்திருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க போடுறதில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த விவசாயிகளை நாங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 5 ஏக்கரா வாங்கி நாங்களே அவங்களுக்கு இலவசமாக பொருட்கள் கொடுத்து போட சொல்லி இப்போ அந்த ஏரியாவில் மிக அதிக அளவில் திணை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அது மாத்திரமில்ல என்ன செய்கிறோன்னா அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட போட்ட விதையை வந்து நாங்களே வாங்கிக்கிறோம். இப்போ வெளியே அதை விற்றிங்கன்னா 18 ரூபாய்க்கு தான் போகும் தானியமாக விற்றா. அதை நம்ம பல்கலைக்கழகம் என்ன பண்ணால் 25 ரூபாய் ஒரு 7 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் வச்சு அதை விதையாக வாங்கி அந்த விதைகளை வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரியும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ எல்லா விதையுமே நாங்கள் வாங்கிக்கிறதுல இப்போ ஒரு டன் எடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 700 கிலோ மாத்திரம் நம்ம வாங்கிட்டு ஒரு 300 கிலோ அவரை வச்சுக்க சொல்லி பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இலவசமாகவோ இல்லை குறைந்த விலையிலே கொடுக்க சொல்லி அதை வந்து அந்த மூலமாகவும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து சிறுதானியங்கள் பிரபலமாயிருச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நீரிழிவு நோய் வந்துருச்சு, மூட்டு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னா சிறுதானியங்களில் வந்து எல்லா சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது, அதனால் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்றது எலும்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. எந்த பயிர்லையும் அந்தளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் மேலே இருக்குது, 300 மில்லிகிராம் மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தானது வரகு குதிரை வழியில் மிக அதிகளவாக இருக்குது. இது உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது, இயற்கையாகவே இரும்பு சத்து கிடைக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீமோகுளிமிக் மேச்சுனா அயன் டேப்லெட்ஸுக்கு போகிறாங்க. அதை விடுத்து வரகுல செய்யக்கூடிய குக்கீஸோ இல்லை நம்ம வரகுல அரிசியோ சாப்பாடு சமைச்சோ இல்லை குதிரை வாளி அரிசியில் சாப்பாடு சமைச்சா பண்ணாங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு அந்த அயன் கிடைச்சிடும். அதனால அது மாதிரி பண்ணுறோம். அடுத்து என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம். இப்போ உங்கள் சென்ற வரணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பயிற்சிகள் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். அது எப்படின்னா முதல் நாள் பயிற்சியில் வந்து சிறுதானியங்களை எப்படி விளைவிப்பது, அதனுடைய விளைத்திறனை எப்படி அதிகப்படுத்துவதற்கான பயிற்சி. இரண்டாவது நாள் வந்து மதிப்பு கூட்டுதல், நமக்குள்ள சிறுதானியங்களை கொண்டு என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம், அதாவது பிஸ்கட் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம், வீட்டிலேயே பண்ணுற மாதிரி வரகரிசி சாதம், வரகு பரிசி, பொங்கல், திணை பாயாசம், சாமை பாயாசம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக ஃப்ரீ ட்ரைனிங் இலவசமாகவே பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சிகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா விவசாயிகள் மட்டும் இல்லை, சிறு தொழில் புரிவோர், அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு, டாக்டர்ஸு, இவங்க எல்லாருமே இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து லிங்க் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா விவசாயிகள் அவங்க விளைபொருட்களை எங்கே விற்கிறதுன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேடர்ஸையும் கூப்பிட்டுருந்தோம். ஸோ ட்ரேடர்ஸும் அவங்களுக்கு ஒரு லிங்க்கு. ஸோ ட்ரேடர்ஸ் வந்து வியாபாரிகிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிறு தொழில் முனைவாருக்கு சப்ளை பண்ணி அவங்க அதன் மூலமாக குக்கீஸ் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்கிற இல்லத்தரசர்கள் எப்படின்னா வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து வெளியே போய் வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் நம்ம ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம் வைக்கிறதுல திணையில பாயசமோ சாமையில பாயசமோ பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம், அதற்கு இடுபொருட்கள் எப்படி எப்படி பண்ணணும்னா அதற்கான பயிற்சிகளும் கொடுத்தோம். ஸோ அவங்க வீட்டில் போய் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இனிப்புனா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இந்த பயிற்சிகள் மூலமாகவும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி முன்னிலை செயல் விளக்கத்திறன் மூலமாகவும் இதை வந்து பிரபலப்படுத்திட்டு வரோம்.
இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது அருமையான வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி தான் கண்டிப்பா இதுக்கு வந்து கை கொடுக்கும் இல்லைங்களா. சரிங்க சார், இப்ப சிறுதானியங்களை வந்து மாற்று பயிரா பயிரிடுறதுக்கு விவசாயிகள் வந்து ஆர்வமா முன் வர்றாங்களா? கிருஷி கர்மான் அவார்டு வந்து நல்ல புதிய ரகங்களுக்கு கொடுக்கற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஊக்குவிப்பு வகைகள் அந்த மாதிரி விருதுகள் ஏதாவது இருக்குதுங்களா?
இப்போ நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து சிறுதானியங்களே மாற்று பயிரா பயிரிடுறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கூட குதிரைவாளி பயிரை சம்மரில் எப்பயுமே வந்து இந்த வெயில் காலத்தில் யாருமே போட மாட்டாங்க. கிராப்பு மிக குறைந்த அளவில் நீர் செலவில் நீங்கள் போடலான்னு சொல்லி நாங்கள் மாத்திரம் இல்லை தமிழக அரசும் வேளாண் துறை இருவரும் இணைந்து விதைகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் வந்து விதைகள் போடுற மாதிரி கொடுத்து அவங்க குறைந்த அளவில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 30 விவசாயிகள் தேர்ந்தெடுத்து அங்கே வந்து மாற்று பயிராக, அதாவது சம்மரில் கிராப் போட மாட்டாங்க, பருத்தி மாத்திரம் கொஞ்சம் இருக்கும், மீதி உள்ள இடத்துல இதை மாற்று பயிராக ஏன்னா குறைந்த நீர் தேர்வுகள்லாம் போடலாம்னு சொல்லி போட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குதிரைவாளி பயிர் வந்து என்னோட வரும், அதாவது 6 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் உயரம் இருக்குது, ஒரு ஏக்கருக்கு 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் அவங்க மகசூல் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இது நேரடியாக எப்படின்னா ஃப்ளட் இரிகேஷன் சொல்லக்கூடிய அப்படி கூட தண்ணி விடலை, நம்ம ரெயின் கன் சொல்லுவாங்க அதை வச்சு அதன் மூலமாக தண்ணீர் குறைந்த அளவு தண்ணீரில் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக அதை வந்து மாற்று பயிராக பயிரிட விவசாயிகள் இப்போ இருக்காங்க. இப்போ அந்த ஏரியாலேயே வந்து குதிரைவாளி பயிரிட அவங்களே சொல்லிட்டாங்க அந்த விவசாயிகளே, அடுத்த வருடமும் சம்மரில் கண்டிப்பாக நாங்கள் இதை தான் சார் பயிர் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எடுத்து காட்டணும் எப்படி வரும், இது வந்து உண்மையாகவே அவ்வளோ விவசாயம் பண்ணால் எவ்வளோ வருமானம் வருமானம். அது மாத்திரமில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண நாளில் வந்து அதுக்கு 15 ரூபாலேருந்து 20 ரூபா தான் கிடைக்கும், ஆனால் சம்மரில் குதிரைவாளி எங்கேயும் போட மாட்டாங்க, குதிரைவாளி கிராக் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ காணியத்துக்கு வந்து விலை கிடைக்குது. ஸோ மற்ற எல்லாரும் பண்ணக்கூடிய பருவத்தை விட்டு இங்கே வேறு பருவத்தில் பண்ணுறதுனால இங்கே விலையும் அதிகமாக கிடைக்குது. சம்மரில் குறைந்த அளவு மற்ற பயிர்கள் பண்ண முடியாத சமயத்தில் இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்குது, கிட்டத்தட்ட 1 டன் வரைக்கும் மகசூல் எடுத்துருக்குறாங்க. இப்போ அவார்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து நமக்கு மக்காச்சோளத்துக்கு அது மாதிரி தான் அவார்டு இருக்குது. இப்போ இதற்கு வந்து நாங்கள் சென்ற முறை கூட நம்ம கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சிறுதானியங்கள் பயிரிடுவதை ஊக்குவிப்பதற்காக அவார்டெலாம் கொடுக்கலாம்னு அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக இதற்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து இதில் புதிய ரகங்கள் ஏதாவது உருவாக்கியிருக்குமா?
இதுவரை பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் துறையிலேருந்து கிட்டத்தட்ட 100 ரகங்களுக்கு மேலாக நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை 10 வீரிய ஒற்று ரகங்கள் வந்திருக்குது. இதில் மிக முக்கியமாக என்ன சொல்லணும்னா நம்ம மக்காச்சோளத்தில் வந்து சென்ற ஆண்டு 4 வீரிய ஒற்று ரகங்கள் அகில இந்திய ரகங்களையே வெளியிட்டிருக்காங்க. இதுவரை எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரே ஆண்டில் 4 வீரிய ஒற்று ரகங்களை வந்து நேஷனல் லெவல் அதாவது அகில இந்திய லெவலில் வெளியிட்டதில் இது வந்து நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, நம்ம கோ 6 அப்படின்ற ஒரு மக்காச்சோள ரகம் வெளியிட்டிருக்கோம். அதை வந்து மானாவாரி 2022 அகில இந்திய அளவில் வந்து நம்பர் 1 ரேங்கிங் அதான் இன்னைக்குமே, அதனால அதிக பாப்புலராக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இப்போ கம்புல பார்த்தீங்கன்னா வீரிய ஒற்ற ரகங்கள் 9 வெளியிட்டிருக்கோம், கம்போசிட் அப்படின்ற ரகங்கள் 9 வெளியிட்டிருக்கோம், சோளத்தில் பார்த்தீங்கன்னா தீவனம் மற்றும் தானியம் இரண்டுக்கும் ஏற்ற வகையில் கிட்டத்தட்ட 31 ரகங்கள் வெளியிட்டிருக்கோம், ராகியில் வந்து 15 ரகங்கள், சாமையில் 4 ரகங்கள், அரகில் வந்து 3 ரகங்கள், அப்புறம் குதிரைவாளியில் 2 ரகம், திணையில் 7 ரகங்கள் வந்து இது வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். இந்த ரகங்கள்லாம் இப்போ வந்து நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணுறோம். இப்போ குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏற்கனவே வச்சிருந்த பழைய ரகங்களை தான் வந்து பயிரிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எப்படின்னா நீண்ட நாட்கள் தேவைப்படும் அது வளர்றதுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா வயசு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வரகுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க பயிரிடக்கூடிய வரகு 6 மாத பயிர், ஆனால் நம்ம வரகு 110 லிருந்து 120 நாள் 4 மாத பயிர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த விவசாயிகள் தேர்ந்தெடுத்து போகும்போது அவங்கள வந்து இந்த பயிர்களுக்கு மாற்றாக இதை போடுங்க, அதிக விளைச்சலும் தரும் குறைந்த காலத்திலேயே அதிக விளைச்சல் தரும், அதனால் இதை போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்க போடக்கூடிய ரகங்களை விட்டுறாதீங்க, அதையும் பயிர் செய்யுங்கள், எங்களுடையதையும் பயிர் பண்ணுங்கள், இரண்டுக்கும் ஒப்பீடு செஞ்சு பாருங்கள், எந்த பயிர் நல்லாயிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் எடுங்கன்னு நாங்கள் சொல்லலை, எங்களது எடுங்கன்னு சொல்லலை, இரண்டு பயிரையும் ஒப்பீடு செய்து குறைந்த வயதில் அகது மகசூல் கொடுக்கக்கூடியது இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜமுனா மருத்துவர்னு உங்கள்கிட்ட சொன்னேன், ஜமுனா மருத்துவரில் வந்து கருஞ்சாமை பெருஞ்சாமைன்னு நிறைய சாமை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கோ 4 சாமையை கடந்த 3 வருடமாக அருமையப்படுத்தி இப்போ 4000 ஹெக்டரில் 2000 ஹெக்டர் நிலப்பரப்பில் நம்ம கோ 4 சாமி தான் பயிரிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரோம். அதனால வந்து நம்ம ரகங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கு, ஏன்னா பழைய ரகங்கள்லாம் அதிக அளவு வயதுக்கு உள்ளது ப்ளஸ் வந்து குறைந்த மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கு, நம்ம ரகங்கள் வந்து குறைந்த வயதில் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கு.
இப்போ விவசாயிகள் வந்து ஆர்வமா, இப்போ நீங்கள் நிறைய ரகங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்த ரகங்களை வந்து ஆர்வமா பயிரிடுறாங்க அப்படி ஏதாவது புள்ளி விவரம் நம்ம பல்கலைக்கழகம் சேகரிச்சிருக்கிறாங்களா?
இப்போ அந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இல்லை, இப்போ நான் சென்ற ஆண்டு மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 டன் வரைக்கும் நம்ம விதைகள் வந்து நம்ம உயர் விளைச்சல் ரகங்களை விற்றுருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 மாதத்திலே கிட்டத்தட்ட 4 டன் வரைக்கும் வெறும் சிறுதானியங்கள் மாத்திரமே நம்ம விட்டு தீர்ந்துருச்சு. இவை எல்லாமே உயர் விளைச்சல் ரகங்கள் தான். இதுலேருந்து நமக்கு தெரியுது எல்லாருமே விவசாயிகள் நம்மளை நாடி தான் வராங்க, ஃபோன்லேயே வாங்குறோம். இப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி சொன்னால் டிடி அமிச்சா நம்ம போஸ்ட்லேயே கூட அனுப்பிச்சு கொடுக்குறோம், யாருமே நேராக வரணும்னு அவசியமே இல்லை. அதனால நம்ம ரகங்கள் பிரபலம் அடையாமல் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நம்ம ரகங்கள் வந்து கண்டிப்பாக பிரபலமாக தான் இருக்குது. அவங்களே கேட்குறாங்க சார் இந்த ரகம் சொல்கிறாங்க, இந்த ரகத்தில் இருக்கா விதைகள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால பிரபலமாக தான் இருக்குது, ஏன்னா இப்ப நம்ம பண்ணிட்டு வர முயற்சிகள் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கேவிக்கிலையும் சரி மற்ற இடங்களையும் சரி நம்மளோட ரகங்களை வந்து ஒரு ஏக்கராவது பயிர் பண்ணி அதனால விதைகளை வச்சிருக்க சொல்றோம். அங்கேயுமே அவங்க வாங்கிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா கோயில்பட்டுலாம் குதிரைவாளி வந்து அவங்க பயிர் பண்ணி ஒரு 400 கிலோ 500 கையில வச்சிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட அங்க சதன் டிஸ்ட்ரிக்ட் அதாவது மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி இல்ல கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருந்து யாராவது பயிரணும்னு கேட்டாங்கன்னா நம்மகிட்ட விதை வாங்க வேண்டியது இல்லை, கோயில்பட்டுலயே போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் நாங்க பண்ணிட்டு வரோம்.
இந்த பயிர் வந்து ஒரு போக பயிரா அல்லது ரெண்டு போகமா?
இது வந்து நீங்கள் மானாவரியாக போட்டிங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் அல்லது செப்டம்பர் அக்டோபர் அதாவது வடகிழக்கு பருவமழை அது தென்மேற்கு பருவமழை நம்பி தான் போட முடியும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து பயிர் பண்ணுறதுக்கான வசதிகள் கிணறோ அல்லது போரோ இருந்ததுன்னா தண்ணி வசதி இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு போகமும் பண்ணலாம். நல்லா மகசூல் கொடுக்கக்கூடியவை தான். நீங்கள் மானாவரியாக பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு போகம் பண்ண முடியும். பட் உங்கள்கிட்ட தண்ணி வசதி இருந்தால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மதுரை மாவட்டத்தில் சம்மரில் கூட போட்டிருக்காங்க, விருதுநகர் மாவட்டத்தில் சம்மரில் கூட போடுறாங்க. உங்களுக்கு தண்ணி வசதி இருந்தால் 3 போகமும் கூட பயிர் பண்ணலாம்.
சார், இந்த சிறுதானிய பயிர்களுக்கு அந்த காலத்தில் மானாவரியில் போடும்போது பூச்சி மருந்து அடிக்கிற வழக்கம் இல்லை. இப்போ நம்மளோட புதிய ரகங்களுக்கு பூச்சி மருந்து தேவைப்படுமா?
இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக மானாவரியில் பயிரிடக்கூடிய ரகங்களுக்கு அதிக அளவு பூச்சி மருந்துகள் தேவைப்படாது. குறிப்பாக இப்போ நான் குறுதானியங்கள் சொன்னேன் இல்லையா, ராகி, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, இதற்கு வந்து அதிக அளவு நோயும் பூச்சும் தாக்காது எந்த பருவத்திலையும். ஆனால் ராகியில் மாத்திரம் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து டிசீஸ் வரும், நோய் வரும். அந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். நமக்கு வெளியிடப்பட்ட ரகங்களும் அந்த நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான். அதனால் வந்து இதற்கு பூச்சி நோய் மேலாண்மை குறுதானியங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படாது. ஆனால் இப்போ கம்பு, மக்காச்சோளம், சோளம் எடுத்திங்கன்னா அதற்கு வந்து பூச்சி நோய் மேலாண்மை கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அது மானாவரியை போட்டால் அதற்குமே தேவைப்படாது. ஆனால் மானாவரியில் குறுதானியங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பூச்சி நோய் மேலாண்மை வந்து தேவைப்படாது.
அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு சேதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளால் ஏற்படக்கூடியது. இதை எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா பயிர்களுக்கும் சேதம் ஏற்படக்கூடாது, பறவைகளையும் நம்ம பாதுகாக்கணும்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு முன்னாடி உள்ள சவால். ஏன்னா அந்த பறவைகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பறவைகளை வந்து கொள்வதும் வந்து பாவம். கவர்மெண்ட் அதுக்கு நிறைய ஆர்டினன்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திணையெல்லாம் வந்து பறவைகள் கிளிகளும் சரி மயில்களும் சரி மேலே உள்ள கருதை மாத்திரம் கட் பண்ணி கொண்டு போயிடும். அதை வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோன்னா இந்த பயிரை தனியாக ஒரு விவசாயி பயிரிடாமல் நிறைய விவசாயிகள் சேர்ந்து பயிரிட்டால் சேதாரம் வந்து குறையும். அதான் நம்ம சொல்கிறோம், தனியாக ஒரே ஒரு கிராப் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா பறவைகளும் அந்த கிராப்பை தான் நோக்கி வரும், அந்த பயிரை நோக்கி தான் வரும். இதே ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு 20 ஏக்கர் போட்டாங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். அப்படி இருக்கிறப்ப சேதாரம் கம்மியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா இல்லாட்டி இப்போ நிறைய வந்து நெட்டெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம தமிழ்நாடு வேளாண் துறை மூலமாக சப்சிடியில் நெட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வலைகளை வாங்கி சுற்றி கட்டி விட்டால் கூட பறவைகள்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம். மற்றபடி வந்து பறவைகள்லேருந்து காப்பாற்றுவது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம்.
இப்போ விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னொரு சவால் பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை. இப்போ இன்னொரு இது வந்து எல்லா மெக்கனைசேஷன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது, இதுக்கு எப்படிங்க சார்?
இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் பயிர் பண்ணுறாங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே அதான் கேட்குறாங்க, ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு மிக கடினமாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வரகு வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஷின் வச்சு ஆர்வஸ் பண்ணலாம். இப்போ நெல் அடிக்கும் இயந்திரம் அறுவடை இயந்திரத்தை கொண்டே நாங்கள் வந்து வரகு ஆர்வஸ் பண்ணி அதுக்கு வீடியோலாம் எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு காட்டுறோம். நிறைய உழவர்களுக்கு அது தெரியதில்லை. வரகு வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஷின் வச்சு ஆர்வஸ் பண்ணலாம். இப்போ மற்ற பயிர்களுக்கு வந்து நம்ம இயந்திரவியல் திறல் அதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பைண்டர், ரீப்பர் பைண்டர்னு ஒரு சிறிய உபகரணம் இருக்கு, ஒரு சின்ன மிஷின் இருக்கு, அதை வச்சு சாமை எல்லாமே அறுவடை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மாத்திரம் பண்ணிட்டா கூடிய விரைவில் இயந்திரங்களை கொண்டு அறுவடை பண்ணக்கூடிய காலம் வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில வரகு வந்து கண்டிப்பாக நெல் அறுக்கும் இயந்திரத்தை கொண்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை சாப்பிட்டு பழகியாச்சு. சிறுதானிய வந்து பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மீடியா எக்ஸ்போஷர் வர நிறைய இருக்குது. அதாவது இனிப்பெல்லாம் போட்டு குக்கீஸாவோ பேக்ட் ஐட்டமாவோ கொடுத்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த வேல்யூ அடிஷன்ல ஏதாவது நம்ம பல்கலைக்கழகம் பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்குதுங்களாங்க சார்?
இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து காலம் மாறிட்டு வருது. நம்ம குழந்தைகள்லாம் வந்து இன்றைக்கி பிஸா, பர்கர், நூடுல்ஸ் இதை தான் சாப்பிட்றாங்க. சிறுதானியங்கள் செய்யப்பட்ட உணவை வந்து அவங்க சாப்பிட்றதுல, ஏன்னா நம்ம வந்து வரகு, அது வரகரிசி பொங்கல், வரகரிசி சாதம், சாமை சாதம் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்க விரும்பக்கூடிய உணவை நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்களை கொண்டு குக்கீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அறுவடை பின்சார் நேர்த்தி துறையில் அதற்கு பேக்கரி யூனிட் இருக்குது. அங்கே வந்து சிறுதானியங்கள் எல்லா சிறுதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய அத்தனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கான பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் சென்ற வருடம் வந்து ஒரு 10 பயிற்சி இலவச பயிற்சியை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை பின்சார் நேர்த்தி துறையில் 1000 ரூபாய் கொடுத்து 2 நாட்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. அதற்கு கட்டணம் வந்து 1000 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ஸோ இதில் எப்படின்னா நம்ம வந்து குழந்தைகள் விரும்பக்கூடிய உணவை தான் கொடுக்க முடியுமே தவிர நம்ம வெட்டுற மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போ சொல்கிற மாதிரி நூடுல்ஸ் பண்ணுறாங்க, குக்கீஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து தோசை மாவு, அடை மாவு, அது மாதிரிலாம் நிறைய இதை வந்து பண்ணி வித்துட்ருக்காங்க நம்ம யூனிவர்சிட்டி மொத்தம்னாலும் வெளியும். ஆனால் என்னென்னா பெரிய அளவில் யாரும் பண்ணுறதில்ல. இப்போ மதுரை மாவட்டம் எடுத்திங்கன்னா மதுரையில் உள்ளவங்க மாத்திரம் பண்ணி அந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்பிரினர்ஸ் வந்து பண்ணி வைக்கிறாங்க. கோபியில் கூட இருக்குது, தருமபுரியில் இருக்குது, கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணி கொண்டு போய் வச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாமே தீர்ந்து போயிடுது. ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது, இதை வாங்கி சாப்பிடணும்னு. அதனால் வந்து இது பண்ணக்கூடிய இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் கூட என்டர்பிரினர் ஒருத்தவங்க இருக்காங்க, பூமாலைன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பெரிய அளவில் போயிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறுதானியங்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்டவர்கள் எல்லாமே செஞ்சு பண்ணி வெளியே விற்பனை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க.
இப்போ பேக்கரி யூனிட் வச்சுருக்கிறவங்க பெண்கள் தொழில் முனைவர் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சியில் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. விவசாயிகளோட ஆர்வம் எப்படி இருக்குது? அவங்க வந்து வேளாண்மையில் தான் இருந்துட்டுருப்பாங்களே தவிர இந்த பயிற்சியில் வந்து அவங்க ஈடுபடுறாங்களா? மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குது?
இப்போ சொன்ன மாதிரி விவசாயிகள் வந்து நேரடியாக கலந்துக்கல, அவங்க வீட்டில் உள்ளவங்கள கலந்துக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ உங்களுக்குலாம் தெரியும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு விவசாயியுடைய மனைவி கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக இதை பண்ணலாம். விளைபொருள் அவங்ககிட்டே இருக்குது, மதிப்பு கூட்டுறதுக்குமான இயந்திரங்கள் இப்போ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலக்கையை வச்சு குத்தி தான் அசுக்க எடுக்கணும், திருக்கியை வச்சு திருக்க தான் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, அதற்கான எல்லா இயந்திரங்களும் நம்ம வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமே நீங்கள் அரிசி எடுத்துடலாம். மேலே தூமி எடுக்கிறதுலேருந்து பாலிஷ் பண்ணுறதுலேருந்து அரிசி ஆக்கிறது மாவாக்குறது எல்லாத்துக்குமே சிறுதானியங்களுக்கு இயந்திரம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து யாரும் உழைக்க வச்சு கொடுத்தவனா, அப்படி இருக்க பட்சத்தில் விவசாயிகள் வந்து அவங்க பயிர்க்கக்கூடிய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி அவர்கள் வீட்டில் உள்ளவங்கள அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் கொடுத்து அது மாதிரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஜவ்வாது மலையிலனா அது மாதிரி நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்கள் அரிசின்னு வாங்கினீங்கன்னா 85 ரூபா வரைக்கும் வருது சாமை திணை அரிசி. நம்ம சாதாரண சாப்பிடக்கூடிய அரிசி விட அதிக விலை இருக்குது. இதுவே விவசாயிகள் அவங்ககிட்டருந்து விலை பொருளை அரிசி ஆக்கி வைத்தாங்கன்னா 40-50 ரூபாய்க்கு அவங்களோட லோகோ போட்டு அவங்களோட இதிலே விற்கலாம். அதுதான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். அது மாதிரி விவசாயிகள் இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
நிறைவா விவசாயிகளுக்கு நீங்கள் நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து தரக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து பரப்பளவு அதிகப்படுத்துறது தான் அப்படிங்கிறது தான் இங்கே சிறுதானியங்கள் துறை மட்டுமில்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோக்கம். இன்றைக்கு மாறி வரும் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு உகந்த பயிர்கள் இந்த சிறுதானியங்கள் தான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சிறுதானியங்கள் இருந்த அளவு கூட இப்போ இல்லை, குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். அந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி சிறுதானியங்களை உட்கொண்டால் மாத்திரமே நம்ம வந்து இந்த நோய்களிலிருந்து கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் நீங்கள் எவ்வளோ லேண்ட் வச்சுருந்தாலும் அது குறைந்த அளவு லேண்ட்லையாவது கண்டிப்பாக நீங்கள் இந்த சிறுதானியங்களை பயிர் பண்ணி உங்கள் வீட்டு உபயோகத்துக்காக வைத்துக்கணும் அப்படின்னு தான் எங்கள் நோக்கம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய ரகங்களை வந்து விட்டு கொடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. அந்த பாரம்பரிய ரகங்களையுடன் சேர்த்து எங்களுடைய உயர் விளைச்சல் ரகங்களையும் போட்டு அதன் மூலமாக அதிக வருமானம் அடையணும், அதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு தான் அந்த விவசாயம் இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் முயற்சிகள் எடுத்துருது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை வந்து நேரிலையும் அணுகலாம், நம்ம தொலைபேசி மூலமாகவும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து சிறுதானியங்கள் துறையில் இருக்கிறோம். சிறுதானியங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641-0003 இந்த அட்ரஸில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும்னா 422, இது கோவையினோட கோடு. எங்களுடைய தொலைபேசி எண் வந்து 2450507.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
நன்றிங்க.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சியை வழங்கியோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
முன்னேறு கிராமம். முதல் நிகழ்ச்சியாக இன்று இடம்பெற்றது தமிழகத்தில் சிறுதானியங்கள் உற்பத்தி பெருக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கருத்துக்கள் அடங்கிய உரையாடல். பங்கேற்றவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். ரவிகேசவன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
இனி தொடர்வது சிறுதானிய பாடல் ஒன்று.
சிறுதானியமே பயிரிட்டால் கிடைப்பது மானியமே, செலவேதும் வைக்காத பயிராமே, உட்கொண்டால் நிறைவாகும் வயிறாமே. ஆமா, செலவேதும் வைக்காத பயிராமே, உட்கொண்டால் நிறைவாகும் வயிறாமே.
தன்னே தானே
பசிபோக்க வந்ததொரு முத்தாமே, நாளும் நாம் உட்கொண்டால் சத்தாமே, மகத்துவத்தை புரியாம இருந்து புட்டோம், அதனால விளைஞ்சதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, மகத்துவத்தை புரியாம இருந்து புட்டோம், அதனால விளைஞ்சதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்பத்தா வேணுமுங்க விவசாயி, இருக்காதே இதுலதான் பாடுவாசி, தானியமா உமி நீக்கி சாப்பிடலாம், வேணும்னா மதிப்பு கூட்டி மாத்திடலாம். ஆமா, தானியமா உமி நீக்கி சாப்பிடலாம், வேணும்னா மதிப்பு கூட்டி மாத்திடலாம். சமைக்க நேரம் இதுல குறைவாமே, எப்படி இத சாப்பிட்டாலும் நிறைவாமே, சொல்ல வந்த செய்திய நாங்க சொல்லிப்புட்டோம், மகசூல நாங்க ரொம்ப அள்ளிப்புட்டோம். சொல்ல வந்த செய்திய நாங்க சொல்லிப்புட்டோம், மகசூல நாங்க ரொம்ப அள்ளிப்புட்டோம். சிறுதானியத்தை பயிரிட்டு செழிக்கணுமே, செல்வந்தா உங்க வாழ்வில் கொழிக்கணுமே, உங்களுக்காக நாங்க தந்த இந்த நிகழ்ச்சி கேட்டு நீங்க பயிரிட்டா எங்க மகிழ்ச்சி. ஐயா, உங்களுக்காக நாங்க தந்த இந்த நிகழ்ச்சி, அத கேட்டு நீங்க பயிரிட்டா எங்க மகிழ்ச்சி.
பாடலை எழுதியவர்
என் கோமா.
பாடலை பாடியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர். லதா அவர்கள். உடன் பாடியோர் மாணவர்கள் எஸ் ஆர். கிருத்திகா, எஸ். கௌரீஸ்வரி மற்றும் எம். தீனதயாளன் ஆகியோர்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்